بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹினுடைய பேரருளால் ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாளில், சிறந்த ஒரு இடத்தில், சிறப்பான ஒரு நோக்கத்துக்காக நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இது அல்லாஹினுடைய மிகப்பெரிய பேரருளாகும். அல்லாஹு தஆலா இந்த பேரருளை அவன் எவர்களை விரும்புகிறானோ அவர்களுக்குத்தான் வழங்குகின்றான். என் அருமை சகோதரர்களே, இங்கே நிகழ்த்தப்படுகின்ற இந்த உரையினுடைய செய்திகள் அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து உங்களுக்கு நினைவூட்டப்படுகின்ற செய்திகளாகும். இவைகளை நாம் இந்த இடத்திலே அமர்வது மாத்திரமல்லாமல் எமது சிந்தனைகளும் இதில் இருக்க வேண்டும். ஷைத்தான் சில பொழுதுகளில் என்ன செய்கிறான் என்றால், இவ்வாறான நிகழ்ச்சிகளுக்கு மக்களை வரவிடாமல் தடுக்கின்றான். அதற்கு முடியாத பட்சத்தில் அப்படி வந்தவர்களை தூங்க வைத்து விடுகிறான். அதற்கு முடியாத பட்சத்தில் விழித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுடைய சிந்தனைகளை வேறு எங்கோ திருப்பி விடுகிறான். அல்லது இப்போது மொபைல்களில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் இருக்கிற காரணத்தால் இங்கே அதிகமானவர்கள் சில பொழுதுகளில் உட்கார்ந்து என்ன செய்யலாம், அதை பார்த்து கொண்டிருப்பார்கள். பயான்களில் கவனம் இருக்காது. எனவே நாம் ஒரு இபாதத்தை செய்கிறோம். இது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை விட, சுன்னத்தான நஃபிலான மற்ற வணக்கங்களை விட இது ஒரு சிறந்த ஒரு இபாதத், ஒரு வணக்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நறுமை சகோதரர்களே, எனது தலைப்பை பொறுத்தவரையில் நல்லோர்களின் வசியத்துகள், அதிலிருந்து நாம் பெற வேண்டிய சில படிப்பினைகள். ஏன் இந்த தலைப்பை இங்கு போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் பொறுப்பாளனாக இருக்கிறான். அந்த மனிதனுக்கு இவ்வுலக வாழ்வில் பல பொறுப்புகள் இருக்கின்றன. அந்த பொறுப்புகளில் ஒன்றுதான் தனக்கு கீழ் உள்ளவர்கள், தனது பராமரிப்பில் உள்ளவர்கள், அவர்களுக்கு உரிய வழிகாட்டல்களை வழங்குவதென்பது ஒவ்வொரு மூமினுடைய, முஸ்லீமுடைய ஒரு பாரிய ஒரு பொறுப்பாகும். இதை நபிமார்கள் எவ்வளவு அழகாக நிறைவேற்றினார்கள் என்பதை நாம் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் நிறையவே படிக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட கால அந்த தஅவாவுடைய பணி, அந்த பணியை செவ்வையாக முழுமையாக நிறைவேற்றிவிட்டு மக்களிடம் என்ன கேட்கிறார்கள் என்றால், இந்த பணியை நான் உரிய முறையிலே செய்து உங்களிடத்தில் மார்க்கத்தை முழுமையாக ஒப்படைத்து விட்டேனா என்று கேட்கிறார்கள். ஏன்னா இது ஒரு பாரி, ஒரு பொறுப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேள்வியை கேட்கிறார்கள். அங்கு ஒன்று கூடியிருந்த நபித்தோழர்கள், 100,000 மேற்பட்டவர்கள் அனைவரும் ஒரே குரலில், ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் மார்க்கத்தை முழுமையாக எம்மிடம் ஒப்படைத்து விட்டீர்கள், அதை எத்தி வைத்து விட்டீர்கள் என்று ஒரே குரலில் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹுவே இதற்கு சாட்சியாக ஆக்குகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த நிகழ்வு நமக்கு எதை கற்பிக்கிறது என்று சொன்னால், ஒரு தலைவர் இவ்வுலகத்தை விட்டு பிரிகின்ற போது தனது சமூகத்தை வழிகேட்டில் விட்டு செல்லக்கூடாது, முழுமையான நேர்வழியை அவர்களுக்கு வழங்கிவிட்டு செல்ல வேண்டும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களிடம் இரண்டு விடயங்களை நான் விட்டு செல்கிறேன், அந்த இரண்டையும் நீங்கள் உறுதியாக பலமாக பற்றி பிடித்து கொண்டு செயல்படும் காலமெல்லாம் நீங்கள் வழித வர மாட்டீர்கள். அப்ப இந்த செய்தி உங்களுக்கு எதை சொல்லித்தருது? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை நேர்வழியில் விட்டு செல்கிறார்கள். அந்த நேர்வழியில் நீங்கள் தொடர்ந்து உறுதியாக இருக்க வேண்டுமென்றால், நீங்கள் நேர்வழியில் தொடர்ந்து உறுதியாக இருக்க வேண்டுமென்றால் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் உறுதியாக பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தரக்துக்கும் அலா மஹஜ்ஜத்தில் பைதா, உங்களை வெண்மையான ஒரு மார்க்கத்தில் ஒரு வழியில் விட்டு செல்கிறேன். நல்ல கவனிங்க செய்திகளை. லைலுஹா கநஹாரிஹா, அந்த மார்க்கம், அந்த வழி இருக்கிறதே, அதனுடைய இரவும் பகலை போன்றதாகும். அந்த அளவு ஒரு மென்மையான ஒரு நேர்வழியில் இந்த உம்மத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றார்கள். இதிலிருந்து என்ன தெரியுது? ஒரு தலைவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உரிய முறையிலே செய்துவிட்டு அவருடைய மௌத்துக்கு பிறகு எனது சமூகம் வழிகட்டுவிடக்கூடாது, எனது சமுதாயம் வழிதவறிவிடக்கூடாது, அதற்குரிய அந்த உயரிய வழிகாட்டல்களை எல்லாம் வழங்கிவிட்டு என்ன சொல்கிறார்கள், உங்களை நான் விட்டு செல்வது ஒரு வெண்மையான ஒரு மார்க்கத்தில் ஒரு வழியில், அதனுடைய இரவும் பகலை போன்றது, துர்ப்பாக்கியவான்களை தவிர வேறு யாரும் வழிகட்டு போக மாட்டார்கள். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இதுபோன்றுதான் ஒவ்வொரு மூமினுக்கும் முஸ்லிமுக்கும் அவன் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது அவனுடைய பொறுப்பின் கீழ் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய உறவினர்கள், இவர்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டும், நேர்வழியை அவர்களுக்கு காட்டி சரியான வழியிலே விட்டு செல்ல வேண்டும். இன்று நாம் பார்க்கிறோம், நாம் உயிரோடு இருக்கும் போதே, பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்ற போதே எத்தனையோ பிள்ளைகள் வழிகட்டு போகின்றன. அதை பற்றி பெற்றோர்கள் எந்த ஒரு பொறுப்பும் கவனம் மட்டும் இருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே இந்த நிலை என்று சொன்னால், அவர்கள் மரணித்து விட்டால் அந்த பிள்ளைகளின் நிலை என்ன? கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப அவர்கள் உயிரோடு இருந்தும் மரணித்தவர்களை போன்று எந்த பயனும் இல்லை. ஏன்? பிள்ளைகள், அவர்களுடைய பராமரிப்பின் கீழ் உள்ளவர்கள் எல்லாம் அவர்கள் வழிதவறி போகிறார்கள். பெற்றோர்கள் அதை கண்டும் காணாமலும் அலட்சியம் படுத்துவார்கள் என்றால், அதில் அலட்சியமாக இருப்பார்கள் என்றால், அவர்கள் உயிரோடு இருந்தும் மரணித்தவர்களை போன்றா இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, இங்கே நான் உங்களுக்கு எதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று சொன்னால், நாம் எப்படி உயிரோடு இருக்கின்ற போது அவர்களுக்கு நேர்வழியை காட்டுவதன் மீது கடமையோ, அதுபோன்று நாம் மரணத்துக்கு பிறகும் அவர்கள் அந்த வழியிலே இருக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையும் அதற்குரிய ஏற்பாடுகளும் அதற்குரிய வசியத்துகளும் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நீங்கள் அல் குர்ஆனிலே பார்க்கலாம், அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதேபோன்று யாகூப் அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் செய்த வசியத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து என்ன சொல்கிறார்கள், இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இந்த வசியத்தை பாருங்க, நபிமார்கள், இந்த இரண்டு நபிமார்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு செய்த வசியத் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். என்ன வசியத் செய்தார்கள்? தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த தீனை தெரிவு செய்து தந்திருக்கிறான். இந்த தீனுல் இஸ்லாம், இந்த அல்லாஹுடைய தீன் மார்க்கம், இதை அவன் உங்களுக்கு தெரிவு செய்து தந்திருக்கிறான். நாங்க எப்பயாவது இந்த நியமத்தை அருளப்பட்டு எண்ணி பார்த்திருக்கிறோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்றைக்கு ஹுதுபால கூட அந்த இமாம் உரை நிகழ்த்தும் போது என்ன சொல்றார் என்று சொன்னால், அதாவது அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்க, அதாவது தங்களுக்கு கிடைக்காத தமக்கு கிடைக்காதவற்றை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். தமக்கு கிடைத்த எத்தனையோ நியமத்துகள் அருள்களை என்ன செய்கிறார்கள், மறந்து விடுகிறார்கள். தமக்கு கிடைத்த நியமத்துகளை அருள்களை கணக்கிட்டாங்கன்னா அதை கணக்கிடவே முடியாது, எண்ணி பார்க்கவே முடியாது. ஆனால் நன்றி கெட்டவர்களாக என்ன செய்கிறார்கள், தங்களுக்கு கிடைக்காததையே எண்ணி எண்ணி ஏங்கிக் கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, நமக்கு கிடைத்த நியமத்துகள் அருள்களில் எல்லாம் மிக உன்னதமான நியமத் அருள் இந்த தீனுல் இஸ்லாம், இந்த மார்க்கம். கொஞ்சம் நீங்க எண்ணி பாருங்க, நமக்கு இந்த தீனுல் இஸ்லாம் கிடைத்தது, இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்தது. இந்த மார்க்கத்துக்காக அல்லாஹ் எம்மை எந்த தகுதிக்காக தெரிவு செய்தான், எம்மிடம் என்ன தகுதி இருந்தது? உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா, ஒருவருக்கு ஒரு தொழில் வாய்ப்பு, ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு கம்பெனியில் ஒரு பொசிஷன் கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்குரிய தகுதி வேண்டும், அதற்குரிய சான்றிதழ்கள் வேண்டும், அதற்குரிய படிப்பு வேண்டும். பார்க்கிறோமா இல்லையா, தகுதிகள் இருந்தால்தான் அங்கே அந்த பதவிகள் கொடுக்கப்படுகின்றன. இந்த தீனுல் இஸ்லாம் என்ற உன்னதமான பாக்கியம் எமக்கு கிடைத்திருக்குது, இதற்கு எம்மிடம் இருந்த தகுதி என்ன? அல்லாஹு தஆலா இதை எமக்கு தந்தானே. அப்பின் அருமையான சகோதரர்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சுபஹானல்லாஹ். இது மட்டும் இல்லை என்றால், இந்த நியமத் நமக்கு கிடைத்திருக்காவிட்டால் எமது நிலை என்ன? நாமும் ஏனைய கால்நடைகளை போன்றுதான் வாழ்ந்திருப்போம். அல்லாஹு தஆலா எப்படி கால்நடைகளை விட அதைவிட மோசமானவர்கள் என்று குர்ஆன்ல சொல்கிறானோ அதுபோன்றுதான் நாம் வாழ்ந்திருப்போம். அல்லாஹு தஆலா எமக்கு இந்த தீனை தெரிவு செய்து தந்திருக்கிறான். அப்ப அந்த ரெண்டு நபிமார்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்கின்ற முதலாவது விஷயம் என்ன? பிள்ளைகளுக்கு எதை சொல்றாங்க? உங்களுக்கு அல்லாஹ் இந்த தீனை தெரிவு செய்து தந்திருக்கிறான். இப்படி யாராவது எமது பெற்றோர்கள் பிள்ளைகளை உட்கார வைத்து இந்த தீனுல் இஸ்லாத்துடைய மகத்துவத்தை கற்றுக் கொடுத்திருப்போமா? கொஞ்சம் எண்ணி பாருங்க, பிள்ளைகளை அழைத்து உட்கார வைத்து பிள்ளைகளுக்கு இந்த தீனுல் இஸ்லாம், இந்த தீனுடைய மகத்துவத்தை அந்த உள்ளங்களில் நாம் பதிவு செய்திருப்போமா? பெற்றோர்களுக்கே அதனுடைய மகத்துவம் தெரியலண்டா, பிள்ளைகளுக்கு எப்படி பதிவு செய்ய முடியும்? பெற்றோர்களுக்கே அதனுடைய சிறப்பும் அதனுடைய மகத்துவமும் தெரியவில்லை. அப்படி இருக்கும் போது பிள்ளைகளுக்கு எப்படி அந்த மகத்துவத்தை கற்பிப்பது? அன்பிக்குரிய என் அருமை சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. இன்று தீன் எமக்கு முன்னால் எப்படி இருக்குது என்று சொன்னால், அதாவது தீனுக்கு நாம் எது செய்வதாக இருந்தாலும் துன்யாவுடைய விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் பிறகுதான், துன்யாவுடைய விஷயங்கள் அனைத்துக்கும் பிறகுதான் தீனுக்காக என்ற ஒரு நிலைதான் இன்று இருக்குது. அதாவது நாம் துன்யாவுக்கு எல்லாவற்றுக்கும், துன்யாவுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்தையும் கொடுத்து விட்டு நேரம் இருந்தால், பல பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இந்த மார்க்க விஷயங்களுக்கு வாங்க, தொழுங்க, நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க, இப்படி மார்க்க நிகழ்ச்சிகள் நடக்குது, இதில் வந்து கலந்துகோங்க என்று சொன்னா என்ன சொல்கிறார்கள், நேரம் இல்லை என்று சொல்கிறார்கள். நேரம் இல்லை, அப்ப நேரம் இல்லை என்று சொன்னா என்ன பொருள்? இது வந்து அதாவது வேலை வெட்டி இல்லாதவர்களுக்கு தான் இந்த தீன். எவனுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையோ, எவனெல்லாம் இந்த எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிறானோ இவனுக்கு தான் தீன். இந்த பிஸியாக இருக்கிறாங்களே உலகத்தில், அவங்களுக்கு வந்து என்னது, அவங்க வந்து தீனுக்கு அவங்களுக்கு நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி நாங்கள் நிறைய பேர் பதில் சொல்றதை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப நேரம் இல்லை என்று சொன்னா அப்ப உங்களுக்கு தீனுக்குரிய அந்தஸ்து என்ன உங்களுடைய உள்ளத்துல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்குரிய இடம் என்ன உங்களுடைய உள்ளத்துல? என் அருமையான சகோதரர்களே, நமக்கு மறுமைக்கான அந்த அறுவடைக்கு, மறுமையினுடைய அறுவடைக்குரிய இடமாகத்தான் இந்த உலகம் இருக்குது. இந்த உலகம், இந்த வாழ்வினுடைய ஒவ்வொரு நொடியும் தான் முதல். இந்த முதலை நாங்கள் சரியாக பயன்படுத்தலண்டா மறுமையில் நாம் தோல்வி அடைவோம். அப்ப மரணத்துடைய சந்தர்ப்பத்தில் அவன் என்ன கேட்பான், இப்படி நேரம் இல்லை,
நாங்கள் பிஸியாக இருந்தோம், நமக்கு நேரம் இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் அவர்கள் அந்த நேரத்தில் லஅல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், லஅல்லி அமலு சாலிஹா, சாலிஹான அமல்கள் செய்வதற்காக அவர்கள் உலகத்துக்கு திரும்பி வருவதற்குரிய அவகாசத்தை அவர்கள் மரண வேளையில் கேட்பார்கள். அந்த தருவாயில் உயிர் பிரிகின்ற நேரத்தில் கேட்பார்கள், ரப்பி ரிஜ்உன், யா அல்லாஹ் கொஞ்சம் எங்களை திருப்பி அனுப்பு, நாம் நல்ல அமல்கள் செய்துவிட்டு வருகிறோம். அல்லாஹ் என்ன சொல்லுவான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது எந்த ஒரு பயனும் இல்லாத வெறும் வார்த்தை என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் இங்கு கவனிக்க வேண்டியது அவர்களுடைய அந்த வசியத்தில் நீங்க எடுத்து பாருங்க, பிள்ளைகளை அழைத்து வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு இந்த தீனை தெரிவி செய்து தந்திருக்கிறான். உலகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, உலகத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பதற்கு, உலகத்தினுடைய சௌபாகியங்கள், உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகளை கொடுப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் என்ன அளவுகோல் கிடையாது தெரியுமா? அவனுக்கு விருப்பத்துக்குரியவர்கள், அவனுக்கு அவனுடைய வெறுப்புக்குரியவர்கள் என்ற அளவுகோல் எல்லாம் கிடையாது. நீங்க பாருங்க, உலகத்தை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் கொடுக்கிறான். அல்லாஹ் வந்து சில பொழுதுகளில் காபிர்களுக்கு நிறையவே கொடுத்திருக்கிறான். அப்ப காபிர்களுக்கு கொடுத்திருக்கிறான்னா காபிர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் பொருளா? அல்லாஹ் அவர்களை விரும்புறான் பொருளா? இல்லை. அப்ப உலகத்தை அல்லாஹு தஆலா அவன் விரும்பக்கூடியவர்கள் வெறுக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் கொடுக்கிறான். வெறுக்கக்கூடியவர்களுக்கு அவன் தாராளமாகவே கொடுக்கிறான். ஆனா தீன் அப்படி அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த தீனுல் இஸ்லாம், இந்த மார்க்கம் அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுப்பான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படுவதுதான் தீன். அல்லாஹ்விடத்தில் இதுதான் பெருமதி மிக்கது, இதுதான் உயர்வானது. அல்லாஹ்விடத்தில் எது உயர்வானதோ அது நம்மிடத்தில் உயர்வாக இல்லை. அல்லாஹ்விடத்தில் எது பெருமதி மிக்கதோ அதற்கு நமது உள்ளங்களில் எந்த பெருமதியும் இல்லை. பின்னர்மையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. அப்ப எனவே இந்த தீனுல் இஸ்லாம், இந்த மார்க்கத்துக்காக, இந்த மார்க்கத்தோடு ஒருவன் வாழ்வதற்காக எதையும் அர்ப்பணிக்க முன் வர வேண்டுமே தவிர, ஆனா இவன் என்ன செய்யலாம், உலகத்தை அடைந்து கொள்வதற்காக தீனை எவ்வளவு தூரம் தூக்கி எறிய வேண்டுமோ எரிய தயாராக இருக்கிறான், அதை காலில் போட்டு மிதிக்க தயாராக இருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள், வலா தமூதுன்ன இல்லா வஅந்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க கூடாது சொல்கிறார்கள். பிள்ளைகள் அழைத்து வசியத்து செய்யறாங்க, நீங்க முஸ்லீம்களாகத்தான் மரணிக்க வேண்டும், முஸ்லீம்களாக அன்றி மரணித்து விடக் கூடாது என்று சொன்னால் அந்த முடிவு என்பது அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. ஆனால் அந்த வசியத் செய்யப்பட வேண்டும் என்பதை குர்ஆன் கற்றுத்தருகிறதா இல்லையா? முஸ்லீம்களாக நாம் பார்க்கிறோம், சில பெற்றோர்களுடைய கண்களுக்கு முன்னாலே பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தோட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த பெற்றோர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, பாக்குறோமா இல்லையா? எத்தனையோ நமது பிள்ளைகள் என்னது அந்நியனோடு ஓடிவிட்டான், அந்த வீடு முன்னாலதான் இருக்குது, இன்னொரு மதத்தை சார்ந்தவனோடு குடும்பம் நடத்துகிறாள், பிள்ளைகள் பெறுகிறாள், வீடு முன்னுக்கு முன்னுதான் இருக்குது. முஸ்லீமாக பிறந்தவருடைய நிலையை பாருங்க, முஸ்லீமாக பிறந்த தனது பிள்ளை இன்னொருவனோடு குடும்பம் நடத்துகிறாள், ஆனால் அவன் அந்நியவன். அங்கே வளரக்கூடிய பிள்ளைகள் அதே பாணியில் வளர்கின்றன, ஒரு கவலையும் இல்லை. அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளை வைத்து வசியத்து செய்கிறாங்கடா, அப்ப இதனுடைய முக்கியத்துவம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, மூமின்களை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றால், அப்ப பாதுகாத்துக் கொள்வதற்குரிய ஒரு பாரிய பொறுப்பு ஒவ்வொரு மூமினுடைய குடும்ப தலைவனுடைய ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களை, அல்லாஹ் கேட்கிறான், அம் குந்தும் சுஹதா இது ஹவர் யஅகூப் அல் மௌத், யஅகூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத் மரணம் வந்ததே அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க நாங்க இருந்தீங்களா? அல்லாஹ் சொல்றான், யூதர்கள்ட்ட கேளுங்க, அந்த வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தில் கேளுங்க, நீங்க எல்லாம் அங்க இருந்தீங்களா? ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்களை கிறிஸ்துவர்களை அல்லாஹ்வை வணங்குங்கள் என்ற தூய்மையான மார்க்கத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருந்த போது அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டும் ஆணவம் கொண்டு கொண்டும் நாம் இருக்கக்கூடிய இந்த யூத மதம் கிறிஸ்துவ மதம் சிறப்புரியது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மறுப்பு சொல்கிறான் குர்ஆனில். அதிலே அல்லாஹ் கேட்கிறான், நபியே நீங்கள் அவர்களிடம் கேளுங்கள், நீங்கள் யாக்கூபுக்கு மரணம் வந்த போது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மௌத்து வந்த போது அந்த நேரத்தில் நீங்க அங்க இருந்தீங்களா? இது கால் அலி பனி தனது பிள்ளைகளை எல்லாம் அழைத்து உட்கார வச்சு பிள்ளைகிட்ட என்ன கேட்கிறாரு, மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்க எதை யாரை வணங்குவீங்க, எனக்கு பிறகு நான் மரணித்து விட்டால் யாரை வணங்குவீர்கள்? இந்த கேள்வி உங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு குடும்ப தலைவன் மரணிக்கிறானா, மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தனது பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு உரிய முறையிலே வசியத்து செய்ய வேண்டும், எனது மரணத்துக்கு பிறகு நீங்கள் வழி தவறி விடக்கூடாது, வழிகட்டு விடக்கூடாது. இது இதற்கு நேர்மாற்றமான நில, அவன் கண் முன்னாலே வழிகேட்டுக்கு போய் கொண்டிருக்குது, அவனுக்கு எந்த ஒரு பொறுப்பும் அற்றவனாக இருக்கிறான், அவன் கண் முன்னால பிள்ளைகள் வழிகேட்டுக்கு போகுது, அதை பற்றி அவனுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, எந்த ஒரு கவலையும் இல்லை. இன்று உலகம் தான் வாழ்வென்று தெரிவு செய்த எத்தனையோ பேர்கள் தங்களுடைய பிள்ளைகள் ஹிஜாப் இல்லாமல், தங்களுடைய பெண் பிள்ளைகள் ஹிஜாபை பேணாமல் போகிறார்கள், பெற்றோர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அதை பெருமையாக நினைக்கிறார்கள், அதுதான் சமூகத்தில் இன்று அங்கீகாரம் என்று நினைக்கிறார்கள். ஹிஜாபை பேணுவதை அவர்கள் ஏவுவதில்லை. சில பொழுதுகளில் அந்த பிள்ளைகளாகவே ஹிஜாபை பேண முன் வந்தாலும் அதை தடுக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறார்கள். நறுமை சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, மரணத்தினுடைய அந்த சந்தர்ப்பத்தில் உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் பிள்ளைகளை அழைத்து கேட்கிறாங்க, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்கிறாங்க. நறுமையான சகோதரர்களே, இன்று பார்க்கிறோம் பெற்றோர்களே பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு தர்காக்களுக்கு சென்று தாராளமாக சிறுக்கை அரங்கேற்றுகிறக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சிறு அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்கள் இந்த கலிமாவுடைய பொருளை உரிய முறையிலே விளங்காத காரணத்தால் அறுத்து பலியிட வேண்டுமா, நேர்ச்சை வேண்டுமா, காணிக்கை வேண்டுமா, பிரார்த்தனை வேண்டுமா, அனைத்தும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யப்படுகின்ற மோசமான நிலைகளை பார்க்கிறோம். அப்ப சிறுக்கு வந்து என்னது, குடும்பமாக சேர்ந்து அரங்கேற்று பெற்றோர்கள் பிள்ளைகளை தடுக்க வேண்டியவர்கள், பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், பிள்ளைகளையும் அந்த சிறுக்குக்குள் உள்ளாக்கி விடுகிறார்கள். இங்கே அவர்கள் கேட்கிறார்கள், மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் எதை யாரை வணங்குவீர்கள். قالوا نعبد الهك واله ابائك ابراهيم واسماعيل واسحاق, அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது எமது தந்தையே உங்களுடைய நீங்கள் எந்த ரப்பை வணங்கினீர்களோ, எந்த அல்லாஹுவை வணங்கினீர்களோ, அதே போன்று உங்களுடைய மூதாதையர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று இஸ்மாயில் இஸ்ஹாக், இவர்கள் எல்லாம் யாரை வணங்கினார்களோ அந்த ஒரே நாயனைத்தான் நாம் வணங்கி நாம் முஸ்லீம்களாக அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த வசியத்தை குர்ஆன் பதிவு செய்தா, குர்ஆன்ல இது சொல்லப்படுது என்று சொன்னா, இதில் நமக்கு இருக்கக்கூடிய படிப்பினை என்ன, ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய குழந்தைகள் தங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் முதலாவது ஆழமாக விதைக்க வேண்டியது ஏகத்துவத்தை, ஓரிரை கொள்கையை, அதை ஆழமாக வேரூன்ற செய்ய வேண்டும், அதை அவர்களுக்கு போதிக்க வேண்டும், புகட்ட வேண்டும். மரண வேளையில் கூட இது வசியத்தாக இருக்க வேண்டும். மௌத்துடைய நேரத்தில் ஒவ்வொரு மூமினுடைய உயிர் பிரிகின்ற போதும் இது அவனுடைய வசியத்தாக இருக்க வேண்டும். என்ன வசியத்து, நான் மரணித்த எனது மரணத்துக்கு பிறகும் அல்லாஹுவை தவிர நீ வேறு யாரையும் வணங்க கூடாது, அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அழைத்து பிரார்த்திக்க கூடாது, அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் நேர்ச்சல் செய்யக்கூடாது. அதுக்கு தானே அல்லாஹ் இங்க குர்ஆன்ல சொல்றான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக இந்த வசியத் குர்ஆனில் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு பெற்றோருக்குரிய அந்த பாரிய பொறுப்பென்ன, எப்படி நாம் உயிரோடு இருக்கின்ற போது பிள்ளைகளுக்கு நேர்வழி காட்ட வேண்டுமோ, அந்த கடமை நமக்கு இருக்கிறதோ அதுபோன்று நாம் மரணித்த பிறகும் அந்த பிள்ளைகள் வழிதவறிவிடக் கூடாது, அதற்குரிய உரிய இல்மை அறிவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனா இன்று நிறைய பேர் எடுத்து பாருங்க, உலகியல் விஷயங்களை, உலகியல் கல்வி, உலகியல் விஷயங்களை பிள்ளைகளுக்கு குறைவின்றி கொடுக்கிறார்கள், தாராளமாக கொடுக்கிறார்கள், அதில் எந்த ஒரு குறைவும் செய்வதில்லை, அவைகளை நன்றாக பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு தீர்வு காண தெரியாது. ஏன், மார்க்க அறிவு இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு அது போதிக்கப்படல. எது, அதாவது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது, நெருக்கடி வருது, ஒரு துன்பம் வருது, இதுல எப்படி தீர்வு காண்றது, கணவன் மனைவி என்ற அந்த குடும்ப வாழ்வில் பிரச்சனை வருது, அங்க எப்படி தீர்வு காண்றது, ஏன், மார்க்க அறிவு கொடுக்கப்படல, குர்ஆன் சுன்னாவுடைய இல்ம் கொடுக்கப்படல, அதனால் பிள்ளைகள் வழிதவருகிறது. அப்ப இந்த பொறுப்பு பெற்றோர்களை சாருமா இல்லையா? எனவே நறுமையான சகோதரர்களே, உலக கல்வி உலகத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் மார்க்கம் தடுக்கல. இதை விட பல மடங்கு மார்க்கத்துக்குரிய வழிகாட்டல்களை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரண வேளையிலே தங்களுடைய பிள்ளைகளை அழைக்கிறார்கள். அழைத்து அவர்கள் என்ன வசியத்து செய்கிறார்கள்? இந்த ஹதீஸை நீங்கள் அகமதிலே 6583 செய்தியாக பார்க்கலாம். அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரண வேளை இந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் அவங்க எப்படி நினைக்கல, நாங்க உலகத்துக்கு சொல்ல வந்தவங்க, எங்களுக்கு வீடெல்லாம் முக்கியம் இல்ல, எமக்கு பிள்ளைகள் முக்கியம் இல்ல, அப்படி இல்ல, அந்த பிள்ளைகள் தங்களுடைய குடும்பம் அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து மரண வேளையிலே அவர்களுடைய உயிர் பிரிய போகிறது, அந்த நேரத்திலே அழைத்து சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு இரண்டு விஷயங்களை ஏவுகிறேன், இரண்டை உங்களுக்கு கட்டளையாக வசியத்து செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதாவது ஆமுருக்க பிலா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இதை நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன். அல்லாஹுவை தவிர வேறு யாரும் வணங்கப்படக்கூடாது, வணக்கத்துக்குரிய நாயன் அந்த அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே, இதை வசியத்து செய்தார்கள். நம்மளை யாருக்கா கேட்டா லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மளை யாருக்கு தான் தெரியாது, நம்மளை நிறைய பேர் என்ன சொன்னிக்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் இதை போய் இங்க சொல்லிருக்கிறாரே, இது நம்மளை யாருக்கு தான் தெரியாது, இப்படிதான் நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருளை சரியாக விளங்காத காரணத்தால அதற்கு எத்தனையோ விஷயங்களில் முரண்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் புரியுது, ஆனா அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா எதையெல்லாம் நம்மிடமிருந்து எதிர்பார்க்குது என்றே தெரியாது. அந்த கலிமா நம்மிடமிருந்து எதையெல்லாம் எதிர்பார்க்குது, எதெல்லாம் எதிர்பார்க்கல அது தெரியாது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் மரண வேளையில, நல்ல கவனிங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் இதை நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறதே, இவைகள் அதாவது வானங்கள் பூமி அவற்றுக்கு மத்தியில் உள்ள அனைத்தை தராசில் ஒரு தட்டிலே வைத்து, இதை ஒரு தட்டிலே வைத்தால் அதுதான் கனத்தால் என்ன செய்துவிடும், தாழ்ந்து விடும். அவ்வளவு பெருமதியான வார்த்தை, அதற்கு முரண்பட்டு விடாதீர்கள், அதை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று வசியத்து செய்தார்கள். அதே போன்று அவர்கள் அடுத்து வசியத்து செய்கிறார்கள், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அடுத்து சொல்றாங்க இதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ் விரும்பக்கூடிய திக்ர், அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் இந்த திக்ரை இந்த உலகத்தில் உள்ள படைப்பினங்கள் அதே போன்ற மலக்குகள் அனைவரும் அல்லாஹுவை புகழ்வதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த வார்த்தைகள், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, இதை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களும் அல்லாஹுவை தொழுவதற்குரிய வார்த்தை இதுதான் என்று சொல்கிறார்கள். இதன் மூலம் தான் படைப்பினங்களுக்கு உணவளிக்கப்படுகின்றன என்று சொல்கிறார்கள். இதன் மூலம் தான் படைப்பினங்களுக்கே ரிசுக் கிடைக்கிறது, அப்படிப்பட்ட வார்த்தை இது என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மரண வேளையில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வசியத்தை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இரண்டு விஷயங்களை அவர்கள் தனது பிள்ளைகளுக்கு தடுக்கிறார்கள், மௌத்துடைய நேரத்தில் வசியத்து செய்கிறார்கள். அதிலே முதலாவதாக சொல்கிறார்கள், அன்ஹாக அனி ஷிர்க், ஷிர்கை வைத்துவிட்டு இணை வைத்தலை விட்டு நான் உங்களை தடுக்கிறேன். சுபஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க, இன்று பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள் இந்த வசியத்துக்கு முன்னால், ஷிர்க் அதனுடைய பயங்கரம், அது எவ்வளவு கொடுமையானது பயங்கரமானது, இதை சரியாக ஒவ்வொரு பெற்றோரும் உணர்ந்திருக்கிறார்களா? பிள்ளைகளுக்கு உணர்த்துவதற்கு எத்தனை பெற்றோர்கள் இந்த ஷிர்க்குடைய பயங்கரத்தன்மையை உணர்ந்திருக்கிறார்கள்? நறுமையான சகோதரர்களை, ஷிர்க்கை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக எத்தனை பெற்றோர்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க, எத்தனை எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, ஏதாவது அவர்களுக்கு நோய் வந்தாலே ஷிர்க்குடைய வழிகளைத்தான் தெரிவு செய்கிறார்கள். தட்டு வேணுமா, தாயத்து வேணுமா, தகடு வேண்டுமா, எல்லாம் அதற்கு பஞ்சமே கிடையாது, எல்லாம் அந்த வழியைத்தான் தெரிவு செய்கிறார்கள். பிள்ளை ஒரு கனவு கண்டு பயந்து விட்டதா, அதற்கும் தட்டு தகடு தாயத்து இப்படித்தான் போறது. மார்க்கம் கட்டுத்தந்திருக்கக்கூடிய அல்லாவிடத்திலே பாதுகாப்பு பெற வேண்டிய வழிமுறைகள் மறக்கடிக்கப்பட்டு விட்டன. ஏன்? பெற்றோர்களிடம் எல்ம் இல்லை, அறிவில்லை, சிறுக்குடைய பயங்கரத்தன்மையை புரிந்து கொள்ளவில்லை. மரணத்துடைய சந்தர்ப்பத்தில் வசியத்தாக ஒரு நபி தனது பிள்ளைகளுக்கு இதை செய்கிறாரண்டா, சாதாரண விஷயமா? சிறுக்கு எச்சரிக்கிறாரு. அதே போன்று அவர் சொல்கிறார், வல் கிபிர், பெருமையையும் நான் உங்களுக்கு தடுக்கிறேன். வந்துவிடக் கூடாது, ஆணவம் வந்துவிடக் கூடாது. ஏன்? பெருமை ஆணவம் எவர்களிடத்தில் வந்துவிடுமோ அவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குர்ஆன்ல இருந்து வந்தாலும் சரி, ஹதீஸ்ல இருந்து வந்தாலும் சரி, எவன்ட உள்ளத்துல பெருமை வந்துட்டோ, ஆணவம் குடிகொண்டு விட்டதோ, அவன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் சொன்னாலும் சரி, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாலும் சரி. ஃபிரௌன் அல்லாஹ் எப்படி சொல்றான் குர்ஆன்ல, அவனுக்கு நாம் எத்தனை எத்தனை அத்தாட்சிகளை எல்லாம் எடுத்து காண்பித்தோம் தெரியுமா? ஃபிரௌன் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய் என்று மறுத்தானா? மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் முழுக்க முழுக்க உண்மை, அவர் கொண்டு வந்த மார்க்கம் தான் உண்மை, அவர் சொல்லக்கூடிய ரப்பு தான் உண்மை என்பதை ஃபிரௌன் நூற்றுக்கு நூறு விளங்கி இருந்தான். அவனுக்கு நெருக்கடிகள் வரும் போதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து தான் வருவான், வந்து சொல்லுவான், இதிலிருந்து எம்மை விடுவிக்குமாறு அல்லாவிடம் பிரார்த்தியுங்கள் என்று கேட்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்திப்பாங்க, அவனுக்கு விடியும் கிடைக்கும். இப்படி எத்தனை தடவைகள் அவன் செய்தான். அவன் எல்லாம் இது அசத்தியம் என்று மறுக்கவில்லை, ஆணவம் பெருமை கர்வம் வந்தது, அதனால் அவன் வழிகட்டு போனான். இப்லீஸ் ஏன் வழிகட்டான்? தற்பெருமை ஆணவம், என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய் என்ற ஆணவம் அவனுக்கு வந்தது. அருமையான சகோதரர்களே, எனவே அந்த மரணத்துடைய சந்தர்ப்பத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது பிள்ளைகளுக்கு இதை வசியத்தாக செய்கிறார்கள். என்ன? பெருமை வந்துவிடக்கூடாது, ஆணவம் வந்துவிடக் கூடாது. ஒருவர் அழகாக உருக்கிறாரு, ஆடை அணிகிறாரு, அழகாக இருக்க விரும்புறாரு, இது எல்லாம் பெருமை கிடையாது. இதை மார்க்கம் விரும்புது. ஆணவம் பெருமை என்று இஸ்லாம் எதை சொல்லுதுண்டா? சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பது. இந்த பாருங்க, நிறைய பேர் பிரச்சனை என்னது, அவன் சொல்றானா ஏற்க முடியாது, வேற யாராவது சொன்னா ஏற்றுக்கொள்வோம், அது குர்ஆனாக இருந்தாலும் சரி, ஹதீஸா இருந்தாலும் சரி, அவன் சொன்னா ஏற்க மாட்டோம், அவன் சொன்னா ஏற்க தயாரில்லை. இந்த நிலை இருக்குதா இல்லையா? நிறைய பேர்கிட்ட பாக்குறது, யாரு சொல்றது, யாரு சொல்வது என்பதை விட அந்த செய்தி தான் முக்கியமானது. அந்த செய்தி யாருடைய செய்தி, யாரு சொல்லக்கூடிய செய்தி? அல்லாஹுடைய வார்த்தைகளா, அல்லாஹுடைய ரசூலுடைய வார்த்தைகளா? அதற்கு கட்டுப்பட்டு விட வேண்டும். இந்த மனோநிலை நமக்கு இருக்குதா? நிறைய பேர் பாருங்க, அவன் நிலை என்னது, யார் சொல்றாள், யாரு அதை வச்சுதான் முடிவு செய்வது. அவன் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளல, அவன் சொன்னாலும் அது குர்ஆனாக இருக்கட்டும், ஹதீஸாக இருக்கட்டும். இப்படி மக்கள் என்ன செய்யறாங்க, அவர்களுக்குள்ள ஒரு ஆணவம் பெருமை வருவதெல்லாம் பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, எனவே இப்படியாக நபிமார்கள் செய்த வசியத்துகள்ல அல் குர்ஆன் இதை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இதில் நீங்கள் எதை பார்க்கலாம் என்றால், அல் குர்ஆன் அந்த சொல்லக்கூடிய செய்தியில் கொள்கையை உறுதியாக பலமாக பற்றி பிடித்துக் கொள்வதும், ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து மரணிப்பது என்பதும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒருவருக்கு ஹிதாயத்து நேர்வழி கிடைக்குது, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு, இது நமக்கு எவ்வளவு கண் குளிர்ச்சியாக இருக்குது, உள்ளத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அடே, காஃபிராக பிறந்த ஒருவனுக்கு இந்த நேர்வழி இஸ்லாம் கிடைத்து இஸ்லாத்துக்குள் நுழைந்து இவன் நரகத்தை விட்டு தன்னை காத்துக் கொண்டானே. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத பையனுக்கு, சிறுவனுக்கு கலிமாவை சொல்லிக் கொடுத்து, அவன் கலிமாவை சொன்னவுடன், சொன்னதன் பிறகு அந்த வீட்டை விட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் வெளியேறுகின்ற போது என்ன சொன்னார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன்னார், இவனை நரகத்தை விட்டு பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னாங்களா இல்லையா? அதே நேரத்தில் இதுக்கு நேர் மாற்றமான நிலையை பாருங்க, முஸ்லீமாக பிறந்த எத்தனையோ பேர்கள் காபிர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், காபிர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மதம் மாறி போய் கொண்டிருக்கிறார்கள், திருமணத்துக்காக, இப்படியான உறவுகளுக்காக, வேறு வேறு உலகியல் நோக்கங்களுக்காக எல்லாம் முஸ்லீமாக எமது ஊரிலே உள்ளவர்கள் எத்தனையோ பேருடைய நிலையை பார்க்கிறோம். எவ்வளவு வேதனையாக இருக்குது. எனவே நறுமையான சகோதரர்களே, முஸ்லீமாக பிறந்த ஒருவன் முஸ்லீமாக மரணிக்கவில்லை என்றால் எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கியம் அது. எனவே இதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசம் வசியத், அல்லாஹ்வுடைய ரசூலை உண்மையாக உயிரை விட மேலாக நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால், இந்த ரபியுல் அவல் மாதத்தில் உண்மையில் இந்த உம்மத் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவங்க மரண வேளையில் செய்த உபதேசங்களை தான் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். ரசூல் தாங்க இந்த ரபியுல் அவல் மாதத்தில் அவர்கள் மரணத்தார்கள். பிறை பன்னன் என்பது அவர்கள் மரணித்த தினமாகும், அவர்கள் பிறந்த தினம் அல்ல. அதிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த வசியத்துகள் உபதேசங்கள், அதிலே முஸ்லீம்ல ஒரு செய்தியை பாருங்கள், 1102வது செய்தி. அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயிலே இருக்கிறார்கள், மரண படுக்கையிலே இருக்கிறார்கள், கடுமையான நோய். எந்த அளவுக்கு நோயுடைய அகோரம் என்று சொன்னால், அவங்களுக்கு ஜமாத்து தொழுகைக்கு வர முடியல. சொல்லாங்க அந்த நோயுடைய கடுமையில நாங்க பார்த்தோம், எப்படி பார்த்தோம், இரண்டு பேருடைய துணையோடு அவர்கள் ஜமாத்தில் கலந்து கொண்டார்கள் என்ற செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த செய்திகளை நீங்க பாப்பீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜமாத்துக்கு வர முடியவில்லை, வர முடியாத அளவுக்கு நோயில் இருக்கிறாங்க. அந்த அளவு நோய் கடுமையாகிவிட்டது. மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வீட்டுடைய திரையை அகற்றி பார்க்கிறார்கள், திரையை அகற்றி விலக்கி பார்க்கிறார்கள். மக்கள் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள். தொழுகையிலே அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஐயுஹன்னாஸ் சொல்கிறார்கள், மக்களே என்று அழைக்கிறார்கள். மரண நேரம், ரசூலுல்லாஹ் மரணப்படுக்கை, இன்னும் சில மணி நேரங்கள் அவருடைய உயிர் பிரிய போகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஹூலம் யபக முபஷிராத்தின் நுபுவத்தி இல்ல ருய சாலிஹா, அதாவது நுபுவத் நபித்துவத்தினுடைய நன்மாராயங்களில் இதுக்கு பிறகு எதுவுமே எஞ்சவில்லேன். இறுதி தூதரும் உலகத்தை விட்டு பிரிய போறார். இறுதி தூதரும் உலகத்தை விட்டு பிரிய போகிறார். என் அருமையான சகோதரர்களே, நபித்துவத்துடைய பாக்கியம் இருக்கிறதே அது சாதாரணமானதல்ல. உங்களுக்கு தெரியும், உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹுன் அவர்களும் உமர் ரலியல்லாஹுன் அவர்களும் சென்று வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மௌத்துக்கு பிறகும் அந்த நேரத்தில் ஒரு நாள் சென்றபோது அழுகின்றார்கள். அவங்க கண்ணீர் வடிக்கிறார்கள், அழுகின்றார்கள். அந்த நேரத்தில் அவங்க கேட்கிறாங்க, நீ ஏன் அழ வேண்டும்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகப்பெரிய நியமத்துகள், அல்லாஹ்விடம் உள்ள அருள்களை நோக்கித்தானே அவர்கள் சென்றார்கள். ஏன் நீங்கள் அழ வேண்டும்? ஏன் நீங்கள் கவலைப்பட வேண்டும்? அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், நான் அதை நினைத்து அளவில்லை, வஹி துண்டிக்கப்பட்டு விட்டது. இறை செய்தி வருமே, அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இரவும் பகலுமாக வஹி வந்து கொண்டிருக்குமே, இறை செய்திகள் வந்து கொண்டிருக்குமே. இந்த இறை செய்திகளுடைய வஹியுடைய வருகையை இது துண்டிக்கப்பட்டு விட்டதை எண்ணி நான் அழுகின்றேன் என்று ஒரு பெண்மணி சொல்லியிருப்பாங்க என்று சொன்னான். அவர்கள் அதனுடைய அருள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய வஹியுடைய அந்த உண்மையான அந்த பாக்கியத்தை அவர்கள் விளங்கியதன் காரணத்தால் கண்ணீர் வடித்தார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுன் அவர்களும் உமர் ரலியல்லாஹுன் அவர்களும் சேர்ந்து அழுதார்கள் என்பதை பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே மரண படுக்கையிலே சொல்கிறார்கள், இன்னஹூலம் யபக மின் முபஷிராத்தின் மின் நுபுவா, நுபுவத்தினுடைய நட்பாக்கியங்கள்ல எதுவும் எஞ்சவில்லை, இல்ல ருய சாலிஹா, நல்ல கனவுகளை தவிர, நல்ல கனவுகள் மட்டும்தான் எஞ்சிருக்கு. நுபுவத் முடிஞ்சு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வருகையோடு அதனுடைய நன்மாராயங்கள் அனைத்து முடிந்து விட்டது. எஞ்சியிருப்பது ஒன்றே ஒன்றுதான், ஒரு மூமின் காணக்கூடிய நல்ல கனவுகள். இந்த நல்ல கனவுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தில் நின்றும் உள்ளதாக அதை சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு போதனை செய்றாங்க பாருங்க, அலா வ இன்னி நுஹீது அன் அக்ரல் குர்ஆன ராகியன் அவ் சாஜிதா, நான் ருகூவிலும் சுஜூதிலும் இருக்கும் நிலையில் குர்ஆனை ஓதுவதை தடுக்கப்பட்டுள்ளேன் என்று சொல்கிறார்கள். அப்ப செய்த வசியத்தம் கடைசி நேரத்தில் சொல்றாங்க, நான் ருகூவில் இருக்கும் போதும் சுஜூதில் இருக்கும் போதும் குர்ஆனை ஓதுவதை தடுக்கப்பட்டிருக்கிறேன். ஃபஅம்மர் ருகு, அறிந்து கொள்ளுங்கள் ருகு இருக்கிறதே, ஃபஅஸ்ஸிமு ஃபீஹி ரப், அதில் ரப்பை நீங்கள் மகத்துவப்படுத்துங்கள், சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று உங்கள் ரப்பை மகத்துவப்படுத்துங்கள். அதே போன்று அம்ம சுஜூத், சுஜூத் இருக்கிறதே, அந்த சுஜூதில் அதிகம் துஆ செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி சந்தர்ப்பத்தில் இறுதி நேரத்தில் செய்த வசியத். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அகமதுல ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹிக்கு வார்த்தைகள் சரியா வருதில்லை, அந்த மரணத்துடைய நேரத்தில் வார்த்தைகள் சரியாக வருதில்லை, அந்த அளவு வேதனையில் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய வாய்கள் அப்படி தடுமாறுது, ஒரு பதட்டமான நிலை, அந்த வேதனை. அந்த நேரத்தில் கூட சில வார்த்தைகள் அவங்க சொல்றாங்க, சஹாபாக்கள் அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்றாங்க. என்ன தெரியுமா, அஸ்ஸலா, வார்த்தை சரியா வருதில்லை ரசூலுல்லாஹிக்கு, அந்த வார்த்தை சரியா வருதில்லை, வேதனையில் இருக்கிறாங்க, மரண வேலை, அந்த வார்த்தைகள் அப்படி தடுமாறி தடுமாறி வருகிறது. அந்த வார்த்தைகளை உன்னிப்பாக சஹாபாக்கள் கவனிக்கிறார்கள். என்ன வார்த்தைகள் தெரியுமா, அஸ்ஸலா அஸ்ஸலா, இந்த வார்த்தைகள் தான். தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுமாறு சொல்கிறார்கள், தொழுகையை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இன்று பலருடைய வாழ்வில் தொழுகை முதுகுக்கு பின்னால் இருக்கிறது. தொழுகை என்பது எங்கிருக்குது, முதுகுக்கு பின்னால் இருக்கிறது. தொழுகைக்கும் அவருடைய வாழ்வுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. தொழுகைக்கும் அவருடைய வாழ்வுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிக்கிறோம். இவர்கள் மேடை போட்டு போலியாக நேசம் வைப்பதாக பிதத்துகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே நேசிப்பவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் பார்க்கலாம், இந்த மௌலிது கச்சேரிகள் எடுத்தீங்கன்னா தொழுகைக்கு அதான் சொல்லப்படும், தொழுகைக்கு போகாம அதை பாடிக்கொண்டிருப்பான். அங்க நடக்கும் அவைகளுக்கு முக்கியத்துவம், தொழுகைக்கு முக்கியத்துவம் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பில்லை. எங்கே இவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறார்கள்? வெறும் போலி. இந்த நேசங்கள் எல்லாம் மறுமையில நிக்காது, ஒன்றுமே இல்லை. உண்மையான நேசம் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகள், அதற்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும், அவைகள் செயல்படுத்தப்பட வேண்டும், அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அதுவும் மரண வேளையில ஒரு வசியத்தை செய்யறாங்கண்டா, அந்த வேதனையில வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியாம வெளிப்படுத்தி செய்யறாங்கன்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அஸ்ஸலா தொழுகை தொழுகை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையிலே குற்றுயிராக கிடக்கிறார்கள், கத்தியால் குத்தப்பட்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஃபஜ்ருடைய தொழுகையை அவர்களால் நிறைவேற்ற முடியல, ஃபஜ்ருடைய தொழுகையில தான் குத்தப்படுது. அதே நிலையில் அப்படியே சாகின்றார்கள், அப்படியே பணிந்து விடுகிறார்கள், வீழ்ந்து விடுகிறார்கள், வீட்டுக்கு சுமந்து வரப்படுகிறார்கள். அவர்களுக்கு என்ன சொல்லப்படுது தெரியுமா? அந்த மயக்கத்திலிருந்து அவர்கள் தெளிந்தவுடன் சொல்லப்படுது, அமீருல் மூமினீன் அவர்களே, ஃபஜ்ருடைய தொழுகை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சாதாரண ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சி வந்தாலே அன்றைக்கு தொழுகல்ல. சாதாரணமா வீட்டில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு திருமணம் அல்லது ஏதாவது விசேஷம், அன்றைக்கு யாருக்கும் தொழுகை ஞாபகம் இருக்காது, நினைவு இருக்காது, யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைவுபடுத்த மாட்டாங்க. ஏன்னா அன்றைக்கு தொழுகை என்னது, அதுக்கு முக்கியத்துவம் இல்லை. பிறநாளுடைய நாள் எடுத்து பாருங்க, அன்றைக்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் இல்லை. ஏதாவது விசேஷமா வீட்டில், அன்றைக்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் இல்லை. எல்லாரும் முஸ்லீம்கள் தான் உட்கார்ந்துருப்பாங்க, அதான் சொல்லப்படும், யாரும் யாருக்கு நினைவூட்டுவதும் கிடையாது, தொழுகைக்கு போக வேண்டும் என்று எவரும் சொல்வதும் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா மதீனா கவலையிலே இருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மதீனா அன்று கவலையோடு இருந்ததை போன்று நான் வேற எந்த நாளையும் பார்க்கவில்லை. அவ்வளவு மதீனா கவலையிலே ஆழ்ந்திருக்கிறது. அமீருல் முஃமினீன், இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய ஒரு தலைவர், அவருடைய உயிர் பிரிகின்ற சந்தர்ப்பம், சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கவலையிலே இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு தொழுகை நினைவூட்டப்படுகிறது என்றால், என் அருமை சகோதரர்களே, இந்த உம்மத் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அந்த வெற்றி பெற்ற சமூகம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது. அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் தொழுகை நினைவூட்டப்பட்டவுடன் அமீருல் மூமினின் அவங்க இந்த நேரத்தில் போய் இதை சொல்ல வேண்டுமா கேட்டாங்களா? இந்த நேரத்தில் இதை நினைவுபடுத்த வேண்டும் கேட்டாங்களா? இந்த நேரத்தில் போய் இதை சொல்றது கேட்டாங்களா? என்ன சொன்னார்கள் தெரியுமா? லா ஹல்ல ஃபில் இஸ்லாமி லிமன் லா ஸலாத்த லஹு என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலும் உயிர் பிரியக்கூடிய நேரத்திலும் அவர்கள் சொன்ன வார்த்தைகள், எவனுக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த ஒரு உரிமையும் கிடையாது, எந்த ஒரு பங்கும் கிடையாது, அவனுக்கு எந்த ஒரு தகுதி அருகதை எதுவும் இல்லை என்று சொன்னவர்களாக அந்த நேரத்திலே உது செய்து தொழுதார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி வசியத்தாக இருந்தது இது. இதுதான் அவருடைய இறுதி வசியத். இந்த உம்மத் பலமாக உறுதியாக இந்த தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய வசியத்தாக இருந்தது. எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் உண்மையிலேயே நேசிப்பவர்கள் என்று சொன்னால் அதை செயல்படுத்த வேண்டும், செயலின் மூலம் அதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். அதேபோன்று நீங்கள் நபித்தோழர்களுடைய பிரிவு சந்தர்ப்பங்களிலே நீங்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய வாழ்விலிருந்து ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நிறைய செய்திகளை கொண்டு வந்தாலும் சில விஷயங்களை நான் நீளமாக உங்களுக்கு தெளிவுபடுத்திய காரணத்தால் தலைப்பை முழுமையாக எனக்கு முடிக்க முடியவில்லை. அதிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய வசியத், அவருடைய மரண வேளை, மரணத்துடைய சந்தர்ப்பம், அந்த மரணத்துடைய சந்தர்ப்பத்தில் அவர்களை சூழ்ந்து நபித்தோழர்கள் இருக்கிறார்கள், ஏனைய மக்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் அழுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள், அழுகின்றார்கள். கேட்கிறார்கள், மா யுபுக்கீக், ஏன் நீங்கள் அழ வேண்டும், ஏன் நீங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும்? அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், நான் எதை எண்ணி அழுகின்றேன் என்று சொன்னால், நான் செய்த நன்மைகள் குறைவாக இருக்கிறதே, கில்லத்துஸாத், நான் செய்த நன்மைகள் குறைவாக இருக்கிறதே, இதை நினைத்து நான் அழுகின்றேன். நான் செய்த இந்த நன்மைகளின் மூலமாக எனது இருப்பிடம் எப்படி அமையப் போகிறதோ என்று எண்ணி அழுகிறேன். அழுதவங்க யாரு? யாருங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. எப்பெல்லாம் நாங்கள் ஹதீஸை சொல்லும் போதெல்லாம் அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறோமோ அவருக்கு நன்மை பதியப்படும். கியாமத்துடைய நாள் வரை, மறுமையுடைய நாள் வரை அவருடைய பெயரை எப்போதெல்லாம் ஹதீஸோடு தொடர்புபடுத்தி நாம் சொல்கிறோமோ அவருக்கு அதிலே நன்மை இருக்குது. ஏன்? ஹதீஸை இந்த உம்மத்துக்கு வழங்கியவர், அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து அந்த ஹதீஸை கற்று இந்த உம்மத்துக்கு வழங்கியவர். மரண வேளையில் எப்படி கவலைப்பட்டார் பாத்தீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவருடைய நன்மைகளோடு எமது நன்மையை வச்சு பார்க்க முடியுமா? கிட்ட நெருங்குமா? எப்படி நன்மை? கியாமத்துடைய நாள் வரை கோடான கோடி மக்கள் இதை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நன்மை பதியப்படுமா இல்லையா? மந்தல்ல அலா ஹைரின் கஃபாயிலிஹி, யார் ஒரு நன்மையை சொல்லிக் கொடுக்கிறாரோ அவர் அதை செய்தவரை போன்று. இதை விட என்னங்க பெரிய நன்மை இருக்குது? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தையை இந்த உம்மத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த பணியை விட மாபெரும் பணி இருக்குதா? இப்படி நன்மை செய்த ஒருவர் மரண வேளையில கவலைப்படுறாரு, அழுகின்றாரு, நான் செய்த நன்மைகள் குறைவாக இருக்கிறதே, நமக்கு இந்த கவலை இருக்குதா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாம் எப்போதாவது நாங்கள் நமக்கு சரியாக நன்மை செய்ய முடியவில்லையே, எமது வாழ்க்கை இப்படி பாழாகி கொண்டிருக்கிறதே. இன்று நீங்க எடுத்து பாருங்க, இன்று உள்ள ஆகப்பெரிய சோதனை என்ன? இன்று குர்ஆனோடு இருந்த நிறைய பேர் குர்ஆனோடு தூரம் ஆகிட்டாங்க. ஏன்? இன்று வாட்ஸ்அப், பேஸ்புக் இப்படி சமூக வலைதளங்கள், குர்ஆனோடு இருந்த நிறைய பேர் நீங்க எடுத்து பாருங்க, ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கையை வச்சா தெரியும், ஒவ்வொருத்தரும் அவங்களோட உள்ளத்துல கையை வச்சு கேட்டா குர்ஆனோடு இப்போது எமது தொடர்பு இது வந்த காரணத்தால் தூரமாக இருக்குதா இல்லையா? நன்மைகளோடு தூரமாக இருக்குதா இல்லையா? காலை மாலை விக்கிரிகளிலிருந்து தூரமாக இருக்குதா இல்லையா? இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்களா, மஸ்ஜிதுல உட்கார்ந்து கொண்டு சிலவங்க மொபைல்ல குர்ஆன் இருக்கும், குர்ஆன் ஓதுவாங்க, இன்னும் சிலவங்க அதானுக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில கூட வாட்ஸ்அப்ல தான் இருக்கிறாங்க. எங்க? அதானுக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில துவாக்கள் மறுக்கப்படாத நேரம், துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரம், அங்கே அதுலதான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நிலைமை மாறிக்கொண்டிருக்குது, நிலைமை மோசமடைந்து கொண்டிருக்குது. அப்ப நாங்க செய்யற நன்மைகளுடைய விஷயங்கள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்குது. ஏன்? இதில் நாங்கள் மூழ்கிக் கொண்டும் அடிமையாகி கொண்டும் இருக்கிறோம். நாளுக்கு நாள் நீங்க பாருங்க, மனிதனுடைய பலவீனம் என்ன? ஒன்றுக்கு பழக்கப்படும் போது அதற்கு அப்படியே அடிமையாகுவது. அப்ப அப்படி நாளுக்கு நாள் அடிமையாகி நன்மைகள் குறையுது, சுண்ணத்தான தொழுகைகள் குறையுது, குர்ஆன் ஓதுவது குறைவு, ஜிக்ர்கள் செய்வது குறைகிறது, துஆக்கள் ஓதுவது குறைகிறது. பாக்குறோமா இல்லையா? இந்த தாக்கம் எமது வாழ்க்கையில இருக்குதா இல்லையா? ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கை வச்சு கேட்டு பாருங்க, இருக்குது. அப்ப இது ஒரு ஆபத்தான, ஒரு பயங்கரமான நிலையா இல்லையா? எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அடைய, ஒவ்வொரு வருடமும் கழியுது, நாளும் பொழுதும் கழிந்து கொண்டிருக்குது, வயது போய் கொண்டிருக்குது, முடிகள் நரைத்துக் கொண்டிருக்கின்றன, கபரை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நன்மைகள் கூடவில்லையே, நன்மைகள் அதிகரிக்கவில்லையே, அதற்கு மாற்றமாக பாவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதே. இந்த கவலை வேண்டுமா இல்லையா? இந்த வேதனை வேண்டுமா இல்லையா? எனவே நறுமையான சகோதரர்களே, ஒருவன் அல்லாஹுவை அறிய அறிய உள்ளத்தில் அச்சம் அதிகரிக்கும், பயம் அதிகரிக்கும். நீங்க நபிமார்களுடைய நபித்துவர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க இவ்வளவு பயந்தாங்க, ஏன் பாவம் செஞ்சாங்களா? அபூ ஹுரைரா அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்களே, எதற்கு அவங்க பாவத்தை நினைச்சு அழுதாங்களா? நன்மை குறைவென்று நினைத்து அழுதார்கள். அப்ப அல்லாஹ்வின் பக்கம் ஒருவர் நெருங்க நெருங்க அச்சம் அதிகரிக்கும், பயம் அதிகரிக்கும், பேணுதல் அதிகரிக்கும், மறுமை பற்றி அச்சம் அதிகரிக்கும், நரகத்தை பற்றி அச்சம் அதிகரிக்கும். ஆனா எப்ப அந்த இல்மு குறைகிறதோ அப்பெல்லாம் நமக்கு என்ன செய்யும்? அந்த பயம் குறைந்து கொண்டே போகும். பாவத்தில் ஒருத்த மூழ்கி கிடந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு எந்த பயமும் இருக்காது, எந்த அச்சமும் இருக்காது. ஏன்? அவன் வாழ்வது கஃப்லத். கஃப்லத் என்னது? ஒரு வகையான மயக்கத்தில் வாழுகிறான். அல்லாஹ் சொல்றான் இல்லையா, ஃபகஷஃப்னா அன்க கிதாஅக், அல்லாஹ் திரையை திறப்பான், திரையை திறக்கும் போது பார்வை கூர்மையா தெரியுமா? ஃபபஸருக்கல் யௌம ஹதீத், அல்லாஹ் சொல்றான் பார்வை என்ன செய்யும்? கூர்மையாக தெரியும். அப்ப தெரிஞ்சு வேலை, அப்ப என்ன செய்யப்படும்? அந்த திரையை அல்லாஹ் திறப்போம் என்று சொல்கிறான். திறந்த உடனே பார்வை கூர்மையாக இருக்கும், எல்லாம் தெரியும். ஆனா தெரிஞ்சு பயன் இல்லை. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, ஒரு மயக்கத்தில் இருக்கிறோம். என்ன மயக்கம்? உலக இன்பங்களிலே மூழ்கி அமல்கள் செய்வதிலே அலட்சியம், சோர்வு, குர்ஆனை ஓதுவதிலே சோர்வு, அலட்சியம். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் நமது கடமை என்ன? நாம் நல்வழியிலே பயணிப்பதோடு எமது சந்ததிகள் அவர்களுக்கும் நல்வழியை காட்டி நாம் மரணித்த பிறகும் அவர்கள் நல்வழியிலே பயணிக்க வேண்டும் என்ற வசியத்தோடு மரணிக்கக்கூடியவர்களாக மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.